ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ரட்சித்து தமக்கென்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நமக்கு அவர் கொடுத்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை நாம் எப்படியாகிலும் கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்குரிய வாஞ்சை தாகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்களும் காணப்பட வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக அந்த வாஞ்சையோடு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். ஜெபத்துடனே கேளுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள், கர்த்தருக்கு பிரியமாயிருங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். தமும் 30:1
ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள்.
எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். ராகேல் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை இந்த இடத்தில் தன் கணவனாகிய யாக்கோபினிடத்தில் பேசுகிறாள். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். பிள்ளை இல்லாமல் வாழ்வதை விட செத்து போகிறது நல்லது. அதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் பிள்ளை இல்லாமல் வாழ்வதை விட செத்து போவது நல்லது. அதனால எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். சொல்ல போனால் தற்கொலை எண்ணம் அவளுக்கு வந்துவிட்டது. இந்த பிள்ளை இல்லாமல் வாழ்வதை விட செத்து போகலாம், இந்த உலகத்தில் வாழ்வது வீண். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஒரு மகிமையான ஆழமான சத்தியத்தை வைத்திருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான் வீட்டில் எழுந்திருக்கும் பொழுது திடீரென்று இந்த சத்தத்தை நான் கேட்டேன். காலை மிட்டிலிருந்து அப்படி எழுந்திருக்கும் போது எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். இந்த சத்தத்தை கர்த்தரிடத்தில் நேரடியாக நான் கேட்டேன். அதன் பிறகு இந்த வாரத்தில் தொடர்ந்து அந்த காரியங்களை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இது ஒரு வேதனை நிறைந்த வார்த்தை. எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். வேதனையின் உச்சக்கட்டத்தில் இந்த ராகேல் இப்படி புலம்புகிறாள். பிள்ளை இல்லாதிருப்பது மிகப்பெரிய ஒரு சாபமாக அந்த நாட்களில் நினைத்தார்கள். இன்றைக்கு இதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சொல்ல விரும்புகிறேன். உலக பிரகாரமாய் பிள்ளை இருப்பதை குறித்தோ பிள்ளை இல்லாமல் இருப்பதை குறித்தோ பெரிய காரியம் அல்ல. உலக பிரகாரமாய் ஒரு குடும்பத்தில் பிள்ளை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாய் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து அவர் நமக்கு ரட்சிப்பை சுதந்தரித்தார். ஆகையால் இந்த உலகத்தில் நாம் தேவ பிள்ளைகளாய் கர்த்தருக்குள் பிறந்திருக்கிறோம். ஆமேன். அப்ப நாம் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். அதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் தியாகத்தினால் நான் பிறந்தேன். கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் நான் மறுபடியும் பிறந்தேன். என் மூலமாய் அநேகர் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும். ஆமென். என் மூலமாய் அநேகர் பிறக்க வேண்டும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் இப்படிப்பட்ட ஒரு தாகம், ஒரு ஏக்கம், எனக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்க வேண்டும், என் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் மூலமாய் அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், என் மூலமாய் அநேகர் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்ற ஒரு தாகம், ஒரு ஏக்கம் நமக்குள் கண்டிப்பாய் கொழுந்து விட்டு எரியத்தான் வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்தில் பாருங்க, இந்த ராகேல் தன் கணவனாகிய யாக்கோவை பார்த்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார். இந்த யாக்கோவை பார்த்து இந்த ராகேல் கேட்பதை சற்று யோசித்து பார்த்தால் இது நியாயமான ஒரு கேள்வி. ஏன் இந்த யாக்கோபு வேற யாரும் கிடையாது, இவருடைய சொந்த மாம மகன் தான். அப்படி இருக்கும் பொழுது தன் வீட்டிலே தன் சகோதரனை ஏமாற்றி தன் சகோதரனுடைய கோபத்திற்கு பயந்து அவன் புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் புறப்பட்டு வருகிறான். அங்கே வந்த பொழுதுதான் தன்னுடைய மாமன் மகளாக இருக்கிறதான இந்த ராகேலை பார்க்கும் பொழுது அவள் மேல் இவனுக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறது. அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உடனே தன்னுடைய மாமாவிடத்தில் அதை குறித்து பேசுகிறான். எனக்கு உம்முடைய மகளை நீ திருமணம் செய்து தர வேண்டும் என்று சொல்லி இந்த ராகேலுக்காக தன் மாமனிடத்தில் அவன் கேட்கிறான். உடனே மாமா பார்க்கிறார், ஓ இதுதான் நல்ல தருணம். உடனே சொல்றார், என் மகளை உனக்கு நீ கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் நீ 7 வருஷம் எனக்கு அடிமையாய் வேலை செய்யணும். அப்ப பாருங்க, 7 வருஷம் நீ எனக்காக அடிமையாய் வேலை செய்தால் உனக்கு என் மகளை தரேன். டௌரி நீங்க பார்த்தா பெண்கள் தான் ஆம்பளைங்களுக்கு கொடுக்கறாங்க. ஆனா இங்க பாருங்க, மாப்பிள்ள பொண்ணுக்கு டௌரி கொடுக்கிறார். எவ்வளவு டௌரி தெரியுமா? 7 வருஷத்து சம்பளத்தை டௌரியா கொடுக்கிறார். 7 வருஷத்து சம்பளம், யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்ல. 7 வருஷம் சம்பாத்தியத்தை தன் மாமனாருக்கு டௌரியா கொடுக்கிறார். அப்போ இந்த மாமனாகிய லாபான் கேட்கிறான், கொடு, நீ 7 வருஷம் அடிமையாக நீ எனக்கு வேலை செய்ய வேண்டும். 7 வருஷம் நீ என்னிடத்தில் சேவித்தால் என் மகளை தர. அப்போ இந்த யாக்கோபு இந்த ராகேலை சுலபமாய் கல்யாணம் பண்ணல, ஈஸியா கல்யாணம் பண்ணல. 7 வருஷம் கடுமையாய் உழைத்து, வேர்வை சிந்தி கடுமையாய் கஷ்டப்பட்டு உழைத்து, அந்த பிரயாசத்தின் பலனாகத்தான் இந்த ராகேலை அவன் திருமணம் செய்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, 7 வருஷத்தின் கடுமையான உழைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். அப்போ யாக்கோபு சுலபமாய் ராகேலை அடையல, கஷ்டப்பட்டு அந்த ராகேலை அவன் தனக்கென்று பெற்றுக்கொள்ளுகிறான். அதே காரியத்தை தான் சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் உங்களையும் என்னையும் தனக்கென்று தெரிந்து கொண்டார். அவரும் சுலபமாய் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சிலுவையிலே மகா பாடுபட்டு உபத்திரவப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். யாக்கோபு 7 வருஷம் உழைச்சு அந்த ராகேலை தனக்கென்று பெற்றுக்கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவ தன் ஜீவனையே கொடுத்து சிலுவையிலே படாத பாடுபட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனையே கொடுத்து அந்த கடினமான பாடுகளின் மூலமாக நம்மை தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தெரிந்து கொண்டதான யாக்கோபை பார்த்துதான் இந்த ராகேல் கேட்கிறார், என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிந்து கொண்டீர், நான் உமக்கு பிள்ளைகளை பெற வேண்டும். இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் சுலபமாய் சம்பாதிக்கல, உங்களையும் என்னையும் கடுமையான பாடுகளோடு நம்மை சம்பாதித்திருக்கிறார். நாமும் அவரை பார்த்து சொல்ல வேண்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை ரட்சித்தீர், இவ்வளவாய் உபத்திரவப்பட்டு என்னை ரட்சித்தீர், இவ்வளவாய் பாடுபட்டு என்னை ரட்சித்தீர், இவ்வளவாய் ரத்தத்தை சிந்தி ரட்சித்தீர், இவ்வளவாய் சவுக்கடிப்பட்டு நீ ரட்சித்தீர், இவ்வளவாய் நீ ரத்தத்தை சிந்தி, வேர்வையின் ரத்தத்தை சிந்தி நீர் படாத பாடுபட்டு என்னை ரட்சித்தீர், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை இவ்வளவு பாடுகளின் மத்தியில் எனக்காக சம்பாதித்து என்னை தெரிந்து கொண்டீரே, நான் உமக்காக பிள்ளைகளை பெற வேண்டும். ஆமேன். அவ்வளவு பாடுபட்டு ரட்சித்த கர்த்தருக்கு நாம் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும், இல்லைன்னா அது மிகப்பெரிய தவறு. அவ்வளவு பெரிய பாடு அவர் பட்டும் அவருக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க நமக்கு முடியாவிட்டால், ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இந்த உலகத்தில் நாம் அவருக்கு பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அர்த்தம் இல்லாதது. அப்ப இந்த உலகத்தில் நான் சொல்றேன், கண்டிப்பாக நமக்காய் பாடுகளை அனுபவித்து நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு கண்டிப்பாக நாம் பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்த வேண்டும், அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அப்ப இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பெற்றெடுக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த ராகேலுடைய வாழ்க்கையில பார்க்க முடிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையின் வெளிப்பாடாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இவ்வளவு வேதனையோடு எனக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அப்ப ஆத்தும ரட்சிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆத்துமாதாயம் செய்யாமல் கேஷுவலா இருக்கவே முடியாது, ஆத்துமாதாயம் செய்யாமல் சாதாரணமா இருக்க முடியாது, கர்த்தருக்கு என்று எதையும் செய்யாமல் நம்ம வாழ்க்கையில ஈஸியா இருக்க முடியாது. அப்ப கர்த்தருக்கு என்று எதையாகிலும் ஒன்று செய்யாமல் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்படாமல் நம்ம வாழ்க்கையில் ஈஸியா இருக்க கூடாது. அதற்கான ஒரு வேதனை நமக்குள் உருவாக வேண்டும். இந்த ராகேலுக்கு வந்தது போல ஒரு வேதனை வர வேண்டும். எனக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன், எனக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன். கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளும், எனக்கு ஆத்துமா கிடைத்தாரும், எனக்கு பிள்ளைகளும், எனக்கு பிள்ளைகளும், எனக்கு ஆத்துமா கிடைத்தாரும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று அநேக ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் எப்படி போச்சு தெரியாது, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், என் மூலமாய் அநேக பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. என் மூலமாய் அநேக தேவ பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தில் பிறக்க வேண்டும், அநேக ரட்சிக்கப்பட வேண்டும், என் மூலமாய் ஒரு கூட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு உண்டாக வேண்டும், என் மூலமாய் ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். சரி, இன்றைக்கு இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது எப்படி நாம் நடந்து கொள்ளும் பொழுது பிள்ளைகள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள், ஆத்துமாக்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறது என்பதை ஆவிக்குரிய பிரகாரமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்ப இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது மெடிக்கல் சயின்ஸ் ஏராளமாய் வளர்ந்து விட்டது இல்லையா. முந்த நாட்கள் இருந்ததை பார்க்கலாம், இந்த நாட்களில் எத்தனையோ விதத்தில் வளர்ந்து விட்டது. இப்போ நேச்சுரலாய் குழந்தை பிறகிறது இருக்கிறது, டெஸ்ட் யூப் பேபி இருக்கிறது இல்லையா. இன்னும் இப்ப சொல்ல போனா வாடகை தாய் அது கூட பெறுகிறது, ஒருவருக்காக இன்னொருவர் குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கிறார்கள், அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு குழந்தை பெறுவதற்கு இந்த உலகத்திலே பல ஆப்ஷன் இருக்குது, பல விதமான காரியங்கள் இருக்கிறது. அப்போ அதே போலதான் ஆத்துமாக்களை இந்த உலகத்தில் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கும் ஒரே வழி கிடையாது. கர்த்தர் நமக்கு பல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறார், ஆனா ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் மூலமாக தான், ஒரே வழிதான். ஆனால் அந்த ரட்சிப்புக்குள் ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அதுல நம்ம ஏதாவது ஒரு வழியை நீங்க உபயோகப்படுத்தி ஆகிலும் கண்டிப்பாய் நீங்கள் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்தணும். சிலருக்கு சில வழி ஈஸியா இருக்கும், சில வழி கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு எந்த வழி பொருந்தி வருகிறதோ அந்த வழியில கண்டிப்பாக நீங்கள் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு இந்த ஆதாயம் செய்ய வேண்டும். ஆமேன். கண்டிப்பா நம்ம செய்யும். இது உண்மையில சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாகிலும் ஏதாவது ஒரு வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க பூனால இருக்கிறாங்க, நல்ல ஒரு விசுவாசி அந்த சகோதரி. அவர்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. 16 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தும் இன்னும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்களுக்கு பல முறை அவர்கள் கன்சீவ் ஆவாங்க, 3 மாசத்துல, 5 மாசத்துல, கடைசி ஒரு முறை 6வது மாசத்து முடிஞ்ச பிறகு அந்த குழந்தை அவர்கள் இழந்தார்கள். லாஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது அவர்கள் கன்சீவ் ஆன உடனேயே பெட்ல கொண்டு போய் ரெஸ்ட் வச்சாங்க. 6 மாசம் பெட்லயே இருந்தாங்க, வீட்டுக்கே போல, ஹாஸ்பிட்டலே 6 மாசம் வச்சுட்டாங்க. 6 மாசம் பெட்லயே இருந்து 6வது மாசம் அந்த குழந்தை அவர்களுக்கு போய்விட்டது. அன்றைக்கு ஒரு நாள் மிகவும் அழுது கொண்டு எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் ஒரு காரியம், நாங்க இருக்கிற பூனா பக்கத்துல ஒரு ஏழ்மையான பெண், உங்களுக்காக நான் குழந்தை நான் பெற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி முன் வருகிறார்கள். அதற்காக ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் நாங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்கு அந்த காரியத்தை செய்வதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையை நாங்கள் கொடுக்கணும். ஆனாலும் அதுக்கு நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய தொகையானாலும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்கு அந்த பெண்ணுக்கு எவ்வளவு செலவு செய்யவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அந்த பெண் ஒரு குழந்தை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதற்கு அவள் ஆயத்தமாக இருக்கிறாள், சரி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாள். இது சரியா என்பதை எனக்கு ஜெபித்து, தேவ சித்தமா என்பதை ஜெபித்து எனக்கு சொல்லுங்கன்னு கிட்ட ஒரு நாள் பேசலாங்க போன்ல. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தையை பெறுவதற்கு எவ்வளவு செலவு செய்யவும், எவ்வளவு தியாகம் பண்ணவும், எவ்வளவாக முயற்சி செய்யவும் உலகத்திலே ஒவ்வொரு மனுஷர்களும் பிரயாசப்படுறாங்க. ஒரு மனுஷ குழந்தை பெறுவதற்கு அவ்வளவு பிரயாசப்படுறாங்க, புரியுதுங்களா. ஆனால் ஒரு ஆவிக்குரிய சமூகத்தில் ரட்சிப்புக்குள் ஒரு ஆத்மாவை கொண்டு வருவதற்கு அதை பார்க்கிலும் அதிகமாய் நம்முடைய பிரயாசம் இருக்கணும். ஆமேன். அவங்க பல லட்சக்கணக்கில் அதுக்கு செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு குழந்தை இன்னொரு பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அந்த பெண்ணுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. அவ பார்க்கும் பொழுது ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு எவ்வளவு செலவு செய்தாலும், எவ்வளவு பிரயாசம் எடுத்தாலும், எப்படி ஆகிலும் ஒரு குழந்தை ஆகிலும் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு பிறக்க வேண்டும். ஆமேன். கண்டிப்பா பிறக்க வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு அப்படியாக குழந்தை பெற்றவர்களுடைய காரியங்களை, ஏன் பெற்றார்கள், கர்த்தர் ஏன் அவர்களுக்கு குழந்தை கொடுத்தார் என்பதை வைத்து இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இப்பினிடத்தில் ராகேல் இந்த காரியத்தை சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை மீண்டும் அந்த முதல் வசனத்தை திரும்பி படிக்கலாம்.
ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு,
யாக்கோபுக்கு இந்த ராகேல் பிள்ளைகளை பெறாததை கண்டு,
தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு,
தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு,
யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும்,
எனக்கு பிள்ளை கொடும்,
இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள்,
இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இந்த யாக்கோபின் மேல் இவள் இவ்வளவு கோபமாய் பேசி தன் ஜீவனையும் வெறுத்து போகிறதற்கு இந்த ராகேலுக்கு காரணம் என்ன? என்னன்னு பார்த்தா, அவளுடைய சகோதரி லேயாள், அவளும் இந்த யாக்கோபை திருமணம் செய்யப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு வரிசையாய் பிள்ளைகள் பிறந்துட்டே இருக்குது, ஆனா இவளுக்கோ பிள்ளை பிறக்கல. ஆனால் இவளுடைய சகோதரிக்கு வரிசையாய் பிள்ளைகள் பிறந்துட்டே இருக்குது, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டே இருக்குது. அதை பார்த்த உடனே இவளுக்கு அவ வேலை பொறாம வந்துருச்சு. இது பாத்தீங்கன்னா சரியா கால்குலேட் பண்ணி பார்த்தா திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. ஒரு 7 ஆண்டுகள் பார்க்கற, 7 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அதுக்கு பிறகுதான் இந்த ராகேல் இப்படிப்பட்ட விதத்தில் தன் கணவனோடு கூடந்து போராடுகிறாள். 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். அந்த 7 வருஷத்துல பார்க்கும்பொழுது அவருடைய சகோதரி அக்காக்கு குழந்தை பிறந்துட்டே இருக்குது. அதை கண்ட உடனே தன் சகோதரியின் மேல் பொறாமை கொள்ளுகிறாள். அவளுக்கு மட்டும் பிள்ளை பிறகுது, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லையே. அந்த பொறாமை கொண்டு அவள் தன் கணவனிடத்தில் வந்து சண்டை பிடிக்கிறாள். எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் சாகிறேன். அப்போ இந்த லேயாளுக்கு பிள்ளைகள் வரிசையாய் பிறந்துட்டே இருந்தது. காரணம் என்ன? ஏன் லேயாளுக்கு குழந்தை பிறந்துச்சு? அதைத்தான் இன்னைக்கு நம்ம கவனிக்கணும். அப்ப லேயாளுக்குள் இருந்த காரியம் நமக்குள்ளும் இருக்குமானால் நமக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆமென். நமக்கும் அநேக ஆத்துமாக்கள் நம் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள். இப்ப லேயாளுடைய வாழ்க்கையில் இருந்த சில காரியங்களை கவனித்துக் கொண்டே வருவோம். 29ஆம் அதிகாரத்திலேயே முதலாவது 31ஆவது வசனத்தை வாசிக்கலாம்.
லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு,
லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு
அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார்.
ராகேலோ
மலடியாய் இருந்தாள்.
இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது லேயாளுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை கன்சீவ் ஆகுது. இது ஏன், எப்படி என்று பார்த்தால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இது ஒரு கர்த்தருடைய செயல். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கண்டு கர்த்தர் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தால், கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தை உண்டாகும்படி செய்கிறார். இன்னைக்கு சொல்ற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் நமக்கு ஆத்துமாக்களை கொடுக்கிறவர். ஆமேன். நம்முடைய முயற்சியோ, நம்முடைய பிரயாசமோ, நம்முடைய காரியமோ ஒன்றுமில்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்த ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்றால், லேயாள் பார்க்கிறதற்கு அழகற்றவள், கூச்ச பார்வை, கண் ஒன்றரை கண்ணு சொல்லுவாங்கள, ஒரு ஒரு கண் கோணமான இருக்கிறது. ஆனால் இந்த ராகேல பார்க்கும் பொழுது ரூபவதியானவள், ரொம்ப அழகான பெண். இப்படி இருக்கும் பொழுது இந்த ராகேல் பார்க்கிறதற்கு அழகானவள், திறமையானவள், எல்லாமே இருக்குது, ஆனா அவளுக்கு பிள்ளை இல்லை. லேயாள் பார்க்கறதுக்கு அழகே இல்லை, அசிங்கமா இருக்கிறா, தோற்றத்தில் அசிங்கமா இருக்கிறார், ஆனால் அவளுக்கோ பிள்ளை பிறந்துட்டு இருக்குது. இல்ல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகேல் என்னதான் அழகு இருந்தாலும், என்னதான் திறமை இருந்தாலும், பிள்ளை என்பது கர்த்தர் கொடுக்காமல் இந்த உலகத்துல பிறக்காது. ஆமேன். இந்த லேயாளுக்குள் அழகும் இல்ல, வசதி இல்ல, எந்த ஒரு காரியமும் இல்ல, சிறப்பா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, புருஷனுடைய அன்பும் இல்ல, எதுவுமே இல்ல, ஆனால் அவளுக்கோ பிள்ளை பிறந்துட்டு இருக்குது. காரணம் என்ன? கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை நீங்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு பெரிய திறமையோ, தாளந்தோ, பெரிய விஷயமோ, பெரிய ஒரு காரியமோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய ஞானமோ, திறமையோ, அறிவோ, சாதுரியமோ எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லேயாளை போல ஒண்ணுமே இல்லாமல் அற்பமாய் எனப்பட்டு சாதாரணமா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தால் போது ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் கொண்டு வர முடியும். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சா போது காரியம் நடக்கும். இந்த ராகேலுக்குள் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாததினாலே அவளுக்கு குழந்தையை பிறக்கல. இப்ப கவனிங்க, இந்த லேயாளுடைய ஆவிக்குரிய தன்மையை உங்களுக்கு வரிசையா சொல்லிக் கொண்டு வருகிறேன். கவனிங்கள், 32ஆவது வசனம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார்.
பாருங்க, அந்த குமாரனை பெறும் பொழுது வாயில வந்த முதல் வார்த்தை பாருங்க, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார்.
இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார்.
அவ வாயில வந்த முதல் வார்த்தை, அந்த குழந்தை பிறந்த உடனே அவள் வாயில வந்த முதல் வார்த்தை, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்க்கிறார். என்னுடைய சிறுமை, நான் சிறுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கு முன்பாக நான் அற்பமாய் எண்ணப்படுகிறேன். நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேன். நான் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். இதை என் தேவன் பார்க்கிறார். அப்ப பாருங்க, அவருடைய மைண்ட்ல இருக்கிற போக்கஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் மேலேயே இருக்குது. கர்த்தர் மேலதான் அவருடைய போக்கஸ் இருக்குது. தேவன் என் சிறுமையை பார்த்தருளினார். அப்ப வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் கர்த்தர் தான் அவளுக்கு முக்கியமாயிருந்தது. கர்த்தர் என் சிறுமையை பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது, அடுத்த வசனத்தை 33 வசனத்தை வாசிப்போம்.
மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி,
இரண்டாவது முறை மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி
ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி.
முதல் காரியம் பார்க்கும் பொழுது கர்த்தர், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டாருங்கிறார். ரெண்டாவது சொல்றா, நான் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கேட்டருளினார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் பார்த்தாரு, ரெண்டாவது கர்த்தர் கேட்டாருங்கிறார். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது அவருடைய போக்கஸ்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் எப்படி கேட்டாரு? அப்ப அவளை சுத்தி இருக்கிறவங்களாம் அவளை அற்பமா பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்த, நடக்கிறத கர்த்தர் பார்த்தார் என்றார். ரெண்டாவது, அவ கூட பிறந்தவங்க, அவருடைய தாய் தகப்பனா இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், சுத்தியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாரும் அவளை குறித்து கேவலமாகவே பேசியிருக்கிறார். உனக்கு அழகே இல்லை, நீ அசிங்கமா இருக்கிற, உன் கண்ணு சரியில்லை, நீ அசிங்கமா இருக்கிற, இப்படி அவளை கேவலப்படுத்தி தூஷித்து அற்பமாக பேசி அவள் இருதயத்தை நோக்கடிச்சுட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இவள் உள்ளத்துல அதெல்லாம் பெருசா தெரியல. என் ஆண்டவர், நான் அற்பமா எண்ணப்படுகிறதை பேசப்படுகிறது எல்லாத்தையும் கர்த்தர் கேட்கிறார். அதுல என்ன செய்யறா, கர்த்தரை தான் மகிமைப்படுத்துறா. முதல் குழந்தையிலும் கர்த்தரை தான் மகிமைப்படுத்துறா. இரண்டாவது காரியத்திலையும் கர்த்தருக்கு தான் அவர், முதலாவது கர்த்தரை பத்தி தான் பேசுறா. மூணாவது பாருங்க, 35 வசனத்தை வாசி.
மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி,
மூணாவது திருப்பி பாருங்க, இப்பொழுது கர்த்தரை பத்தி தான் பேசுறா. இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். மூணாவது, இப்ப ஒரு குழந்தை கொடுத்துருக்கிற கர்த்தரை நான் துதிப்பேன். பாருங்க, எல்லா ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் கர்த்தரையே அவருடைய மைண்ட் ஃபோக்கஸ் ஆயிட்டே போது. பாருங்க, நாலாவது, 30:17 வசனத்தை வாசிங்க.
தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி, யாக்கோபுக்கு ஐந்தாம் குமாரனை பெற்றாள்.
இப்ப தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார்னு போட்டிருக்கு. இருந்து என்ன தெரிகிறது, அவள் ஜெபிக்கிறவளாய் இருந்திருக்கிறாள். புரியுதா? அவளுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கும் பொழுதும் சொல்றேன், அவள் ஜெபிக்கிறவளா இருந்திருக்கிறா. திருப்பி கேட்கிற, ஆண்டவரே எனக்கு இன்னொரு பிள்ளை தாரும், 4 பிள்ளை பிறந்துருச்சு, அதோட அவளுக்கு திருப்தி ஆகல. ஆண்டவரே எனக்கு இன்னும் பிள்ளையை தாரும் கேட்கறா, ஜெபிக்கிறா, கேட்கறா. நான் சொல்றேன், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதுல திருப்தி ஆயிடாதீங்க. நான் 10 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன், 4 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன், போதும், அந்த திருப்தியை வரக்கூடாது. இப்ப பாருங்க, 4 குழந்தை பிறந்துருச்சு, ஆனால் கூட திருப்தி இல்லை. இன்னும் ஆண்டவர் எனக்கு இன்னும் பிள்ளையை தாருன்னு கேட்கறா. கேட்ட உடனே கர்த்தர் என்ன செய்யற, அந்த ஜெபத்தை கேட்டு 5வது குழந்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள் ஆத்துமாக ரட்சிக்கப்படுகிறதை குறித்து போதும் இருக்க கூடாது. அவங்கள விட நான் பரவாயில்ல, 2 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன், 3 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன், இந்த விதெல்லாம் இருக்கக்கூடாது. திருப்தியாக கூடாது. இன்னும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆத்துமாக்களுக்கு இன்னும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அப்போ 5வது குமாரனை பெறும்பொழுது அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் என் வேண்டுதலை கேட்டறிந்தார். அடுத்தது பாருங்க, 20வது வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது லேயாள் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார்.
இப்ப 6வது பிள்ளை பிறகுது. 6வது பிள்ளை பிறக்கும் போது சொல்றா பாருங்க, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தாருங்கிறார். நல்ல ஒரு கிஃப்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்கிற 6வது குழந்தை பிறந்தோடனே. அப்போ இதுல என்ன தெரியுது, ஒவ்வொரு குழந்தையை பெறும்பொழுது அவருடைய மனசு புருஷன் மேலேயோ பிள்ளை மேலேயோ இருக்கிறத விட மெயினா கர்த்தர் மேலதான் திரும்பிச்சு. மெயினா கர்த்தரை தான் மகிமைப்படுத்தினா, கர்த்தரையே உயர்த்தனா, கர்த்தரிடத்திலேயே ஜெபித்தா, இன்னும் பிள்ளைகளை தாரும் கர்த்தரிடத்துல கேட்டா, கர்த்தரை மகிமைப்படுத்தினா, ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்திய வாழ்ந்தா. இதில் என்ன தெரிகிறது என்றால், அவள் வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆமேன். அப்போ உங்களுக்கு ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரோடு இசைந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். உங்கள் ஜீவியம், உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு நெருக்கமானதாய் இசைந்ததாய் வாழ வேண்டும். அவள் வாழ்க்கையில் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தா. இன்னைக்கு நான் சொன்னேன், ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு பல ஆப்ஷன் இருக்குது. எப்படி இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு பல ஆப்ஷன் இருக்கிறதோ, அதே போல இந்த உலகத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு பல ஆப்ஷன் இருக்குது. அதுல முதல் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய், உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு நெருக்கமானதாய், உங்கள் வாழ்க்கை கர்த்தரோடு இசைந்ததாய் இருக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கு போய் தெரு தெருவா போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, பாக்குறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றது எனக்கு முடியாது, எனக்கு அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. சரி, அதை விடுங்க ஃபர்ஸ்ட், பரவாயில்ல. ஆனா உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு உகந்ததாய் வைத்துக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14-16 மூணு வசனங்களை வாசித்து பாருங்கள். மத்தேயு 5:14-16.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய்,
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல்,
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல்
விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள்.
விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள்.
அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு,
கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி,
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம்,
உங்கள் வெளிச்சம்
அவர்கள் முன்பாக பிரகாசிக்க,
அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஏன் இதை சொல்றாரு? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகள், உங்கள் வாழ்க்கையை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய வாழ்க்கை ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு அது பிரகாசம் உள்ளதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. போன வாரத்திலும் அதுக்கு முந்தின வாரத்திலும் ஈவினிங் சர்வீஸ்ல பவுலுடைய வாழ்க்கை குறித்து துல்லியமாக எடுத்திருக்கிறேன். அது ரெக்கார்டிங்ல இருக்குது. வேணா ஈவினிங் சர்வீஸ்ல ரெண்டு வாரம் தொடர்ந்து ஒரே டாபிக்ல பேசியிருக்கிறேன். வேணா அதை வாங்கி கேட்டு பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி அவருடைய வாழ்க்கையை சாட்சியாய் வைத்து அவர் மூலமாய் ஆத்மாக்களை ரட்சித்தார் என்பதை குறித்து ரெண்டு வாரம் தொடர்ந்து எடுத்திருக்கிறேன், ஈவினிங்ல எடுத்திருக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜீவிதம் அநேக ஆத்மாக்களை கர்த்தருக்குள் கொண்டு வரும். டேவிட் பிரனார்ட் என்று சொல்லி ஒரு சிறந்த தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவர் ஒரு சிறந்த ஜெப மனுஷன். அவர்கள் வட அமெரிக்க பகுதியில் இருந்ததான செவ்விந்தியர்கள் என்று சொல்லப்படுகிறதான ஜனங்களுக்கு நடுவிலே மிஷினரியாக அவர் அனுப்பப்பட்டார். அந்த ஜனங்கள் முரட்டாட்டமான கடினமான ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்வதற்காக பிரயாசப்பட்டு அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ஆனால் அந்த ஜனங்களும் கோபமடைந்து அவரை விரட்டுகிறார்கள். அவர் திரும்ப திரும்ப சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஜனங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தரை கொண்டு போக நினைக்கிறார். ஆனால் அவர் அத்தனை ஜனங்களும் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டு அவருக்கு விரோதமா இருக்கிறாங்க. கடைசியில் அவர்கள் எல்லாரும் வந்து சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருந்தீங்கன்னா உன்னை நாங்க கொன்று போடுவோம், நீ ஜீவன் தப்ப இந்த இடத்தோட்டு ஓடி போயிட்டு அப்படின்னாங்க. ஏன்னா அந்த ஜனங்கள் அவ்வளவு முரட்டாட்டமா இருந்தார்கள். இந்த நீ உயிரோடு இருக்கிறனா இந்த ஊரை விட்டு வெளியில ஓடி போயிடு, எங்கேயாவது போயிடு, இங்க இருந்தேன்னா நாங்க சீக்கிரத்தில் உன்னை கொண்டு போடுவோம் என்று சொன்னார்கள். டேவிட் பிரனார்ட் ஒரு தனி மனிதனாய் இந்த இடத்துல அவர் ஊழியத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு எந்த உதவியும் கிடையாது, எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. தனி மனிதன், கர்த்தர் ஒருவர் தான் அவருக்கு எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது அவர் யாருமில்லா அந்த சூழ்நிலையிலே அந்த ஜனங்களின் நெருக்கடி தாங்காமல் அவர் அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்தார். கிளம்பி வந்து அங்கே இருந்த சில ஓலைகளை எல்லாம் எடுத்து தானே தன் கையினாலே ஒரு சின்ன குடிசை ஒன்றை அமைத்து கொண்டு, ஒரு வனாந்திரமான இடத்துல ஒரு சின்ன குடிசை ஒன்றை அமைத்து கொண்டு அவர் அந்த இடத்துல குடியிருக்க ஆரம்பித்தார். அங்க இருந்து இரவும் பகலும் அந்த ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். நாட்கள் போக ஆரம்பிச்சது. அந்த ஜனங்க பார்த்தாங்க, சரி இவன் எங்கேயோ போயிட்டான், போய் வனாந்தரத்தில் எதுவும் குடிசை போட்டிருக்கிறான், எப்படி இருந்து போகட்டும் என்று சொல்லி விட்டு விட்டார்கள். நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சது. டேவிட் பிரனார்ட் தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த வனாந்தர வழியாக ரெண்டு மனுஷர்கள், அந்த ஊர் ஜனங்கள் ரெண்டு பேர் நடந்து வந்தார்கள். நடந்து வரும்பொழுது இவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு பெரிய கருநாகம். அது அந்த ஊர் ஜனங்களுக்கே மிகவும் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய, மரணத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பயங்கர விஷப்பாம்பு. அந்த கருநாகம் ஒன்று அந்த கூடாரத்தை நோக்கி, அந்த குடிசையை நோக்கி வருகிறதை கண்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த குடிசையை நோக்கி வருகிறதை கண்ட பொழுது அவர்கள் பயந்து, என்ன நடக்கப் போகிறதோ, டேவிட் பிரனார்ட் இப்போ சாக போறார் என்று சொல்லி அவர்கள் நினைச்சிட்டாங்க. இவன் நம்மளை விட்டு போனான், இவன் சாக போறான் மனுஷன் என்று சொல்லி அவர்கள் வெளியிலிருந்து பார்த்தார்கள். அந்த கருணாகம் அந்த குடிசை பக்கத்தில் வந்தது. குடிசை பக்கத்தில் வந்த பொழுது இவள் வெளியில் ஒழிஞ்சிட்டு பார்த்தாங்க, என்ன நடக்க போகுது, இப்போ அந்த பாம்பு வந்து கொட்டப்போகிறது என்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பாம்பு நேராக உள்ளே நுழைந்தது. அது நுழைந்தால் ஒரு மனுஷனை கண்டால் அது சாகடிக்காமல் விடாது. நேராக வந்து படம் எடுத்து நின்றது அவர் முகத்துக்கு நேராக. ஆனால் டேவிட் பிளாடால் அந்த நேரத்தில் மிக ஆழமாய் ஆவியினை நிறைஞ்சு ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த பாம்பு படம் எடுத்து முகத்துக்கு நேராக நின்னது. அது முன்னால் அது படம் எடுத்து பெரிய சத்தத்தோடு படம் எடுத்து ஆடிட்டு இருக்குது, சத்தம் கொடுத்துருக்குது. ஆனால் இவருடைய காதில் அந்த சத்தமும் விடுகலை. அந்த பாம்பு நிற்கிறது தெரியல, ஒன்றும் தெரியல. அவர் ரொம்ப சீரியஸாக ஜபிச்சிருக்கிற முகத்துக்கு நேரம் ஆடி ஆடி சத்தம் போட்டு அது கொத்துறதுக்கு ரெடி ஆடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒன்றுமே தெரியல. இவர் ரொம்ப சீரியஸாக ஜபிச்சிருக்கிறார். ரொம்ப சீரியஸாக ஜெபிச்சிருக்கும் போது வெளியிருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ எந்த நேரத்தில் இந்த பாம்பு கொட்டப்போது, படம் எடுத்து நிற்கிது, எந்த நேரத்திலையும் கொட்டப்போகுது என்று சொல்லி சாக போகிறான்னு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் இவங்க பார்த்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று அந்த பாம்பு பயந்து கீழே விழுந்து ஒரே ஓட்டமாக அந்த இடத்தை விட்டு துரத்து, யாரோ துரத்துவது போல் அடித்து பிடித்து ஓடுகிற அந்த இடத்தை விட்டு ஓடி ஒழிஞ்சு. இந்த கிராமத்த ஜனங்களுக்கு அந்த பாம்பின் தன்மை தெரியும். ஒருத்தருக்கு நேராது பழம் எடுத்தால் அவர்களை கொட்டாமல் விடாது. இப்படி பயந்து ஓடுகிற பாம்பே அது கிடையாது. இப்படி பயந்து ஓடுகிறதை கண்டாங்க. ஆனா இவர் டேவிட் பிரானாவோட தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறார். அந்த மனுஷர்கள் அந்த சம்பவத்தை கண்டவுடனே பயந்தாங்க, நடுங்கினாங்க. நடுங்கி அந்த குடிசைக்குள் வந்து அவருடைய காலில் விழுந்தாங்க. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு பாம்பு ஒரு மனுஷருக்கு முன்பாக படம் எடுத்தால் அவன் பிழைக்கிறது சான்ஸே கிடையாது. இதுதான் முதல் முதலாக நாங்கள் பார்த்தோம். இப்படிப்பட்ட நிலைமையிலே நீ உயிரோடு இருக்கிறீர். உண்மையிலே நீ வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். இயேசு உண்மையிலே தெய்வம் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த ரெண்டு பேர் டேவிட் பிரனானுடைய வாழ்க்கையை பார்த்து, அவரோடு கூட இருந்த கர்த்தருடைய மகிமையை பார்த்து அந்த ரெண்டு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்கள் அவருக்கு ஊழியத்தில் உறுதுணையாய் வந்தார்கள். அதன் பிறகு அவர் அந்த ஊர் முழுவதையும் வெகு சீக்கிரத்திலே கர்த்தருக்குள் கொண்டு வந்த அநேக ஆத்துமாக்கள் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டது. டேவிட் பிரனார் ஒரு வல்லமையான ஊழியக்காரராய், அவர் மூலமாக அந்த பகுதியில் செவ்விந்தியர்கள் பல ஆயிரங்களான ஜனங்கள் அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள் இருந்ததான கர்த்தர், அவருடைய வாழ்க்கை, அதுதான் அநேகருடைய வாழ்க்கையை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தது. அப்ப லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். அவளுக்கு அழகில்லை, திறமை இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா வாழ்க்கை மட்டும் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்துச்சு. அலேலூயா, அதுதான் சிறந்தது. அப்ப வாழ்க்கை சரியிருந்தாலே போதும், ஆத்துமாக்கள் நம்ம மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள். நம்முடைய ஜீவிதம் கர்த்தரோடு நெருக்கமுள்ளதா இருக்க வேண்டும், முதல் காரியம். இரண்டாவது, எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்கிறார், வாசிப்போம். 1 Samuel 10:11 வாசிக்கலாம்.
அவள் போய்,
அவள் அதாவது அன்னாள் போய்
மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி
உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள்.
இங்கே பார்க்கும் பொழுது அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பல ஆண்டுகள் அவள் பிள்ளை இல்லாதவளாய் மலடியாய் வாழ்ந்து வந்தாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த அன்னாள் ஒரு நாள் தேவ சமூகத்திலே போய் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள். மிகுந்த வேதனையோடு இவளுக்கும் அந்த மனம் கசப்பு. எப்படி ராகேல் மனம் கசந்து தன் புருஷனோடு சண்டை போட்டாலோ, பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகர் என்று சொன்னாலோ, அதே போல இவள் மனம் கசந்து அழுது வர. ஆனா ராகேலுக்கும் இவளுக்கும் ஒரு பெரிய ஒரே டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ராகேல் போய் தன் புருஷங்கிட்ட சண்டை போட்டா, ஆனா இவளோ கர்த்தர்கிட்ட வந்து சண்டை போடுறா. அலேலூயா, அதுதாங்க சிறப்பு அம்சம். புருஷங்கிட்ட சண்டை போட்டா ஒன்னும் நடக்காது, கர்த்தர்கிட்ட போய் நின்னாதான் காரியம் நடக்கும். ஆமேன். கர்த்தர்கிட்ட போய் நின்னாதான் காரியம் நடக்கும். கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்றவர். ராகேலுக்கு எடுக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அவ புருஷன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டீங்கன்னா, ஆனால் இவளோ கர்த்தருக்கு முன்னால வந்து மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ற, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவனை உடைய ஊழியத்திற்கு என்று நான் கொடுக்கிறேன். அப்போ இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது மிகவும் மனம் கசந்து போய்விட்டாள். வேதனை, இவருடைய புருஷனாகிய எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள். அப்ப அந்த மூத்த மனைவிக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்தது. அவள் இவளை மனமடிவாக்கி கொண்டிருந்தாள், இவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள். அதனால் இவளுக்கு தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத துக்கம், மன கசந்து போயிருக்கிறார். அந்த வேதனையின் நடுவில் தான் இப்ப கர்த்தருக்கு நேராக வந்து நிற்கிறார். வந்து நின்று எனக்கு ஒரு பிள்ளையை நீ தர வேண்டும், அதுவும் குறிப்பாக ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும், கொடுத்தால் அந்த பிள்ளையை உங்களுடைய ஊழியத்திற்கே நான் கொடுக்கிறேன் சொன்னான். அப்போ இவளும் மனம் கசந்து இப்ப ஜெபித்தா. ஜெபிச்சுக்கிறதுக்கு முன்னால் அவருடைய நிலைமை என்ன பாருங்க, முதல் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசி.
அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில்,
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில்
அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள்.
இவள் அதாவது முதல் மனைவி இவளை மனமடிவாக்குவாள்.
அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள்.
அப்பொழுது இந்த அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அந்த மூத்த மனைவி இவளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாள், மனமடிவாக்கி கொண்டிருக்கிறாள். அதனால இந்த அன்னாளுக்கு அந்த வேதனை நிமித்தம் சாப்பிட முடியல, துக்கம், அவ்வளவு துக்கம், அந்த துக்கத்திலே சாப்பிடவே முடியல, அழுது கொண்டே இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை ஜெபத்திற்கு முன்னால பாருங்க, சாப்பிடவே முடியல, அழுது கொண்டே இருக்கிறாள். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தருக்கு முன்னால போய் ஒரு விண்ணப்பம் பண்ற, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும். கேட்ட உடனே உடனே கர்த்தர் டக்குன்னு கையில் ஒரு குழந்தை கொடுக்க முடியாது இல்லையா. குழந்தை வேணும்னு கேட்டால் டக்குன்னு மேஜிக் மாதிரி கையில் கொடுக்க முடியாது. அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அப்ப அந்த காலம் வருகிற வரைக்கும் அன்னாளுடைய காரியம் என்ன? முதல் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி.
அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால்,
உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றால்,
பின்பு அந்த ஸ்திரீ
புறப்பட்டு போய்
போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை.
ஜெபிக்கிறதற்கு முன்னால சாப்பிட முடியல, அழுது கொண்டிருந்தாள் இல்லையா. அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தாள். ஜெபிக்கிறதுக்கு முன்னால அவளுக்கு சாப்பிட முடியல, அழத்தான் முடிஞ்சது. ஜெபிச்ச பிறகு அவள் புறப்பட்டு போய் முதல் காரியம் என்ன செஞ்சா? சாப்பிட்டா, போஜனம் செய்தாள். பின்பு அவள் துக்கமுகமா இருக்கவில்லை. பாருங்க, இந்த ஜெபம் அவளுடைய லைஃபை வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணல, டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு, முழுவதும் மாற்றி விட்டது. ஜெபிக்கிறதற்கு முன்பதாக சாப்பிட முடியல, அழ முடிஞ்சது. ஜெபிச்ச பிறகு சாப்பிட முடிஞ்சது, அட முடியல, டோட்டலா அப்படி தலைகளை மாறி போச்சு. அழுகிறது என்ன? முகத்திலேயே துக்கம் இல்லை, முகமே சந்தோஷமா மாறி போச்சு. ஜெபிச்ச ஸ்பாட்லயே அந்த இடத்தை விட்டு வெளியில போகும் போதே அவள் டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான். ஒரு சின்ன மாற்றம் அல்ல, டோட்டலா மாறிட்டான், தலைகளை மாறி போச்சு அவருடைய வாழ்க்கை. அப்ப இருந்து என்ன தெரிகிறது? அவ ஜெபிச்ச உடனே கையில ஒண்ணு கர்த்தர் குழந்தை கொடுத்து அனுப்பல, ஆனா ஜெபிச்சு அங்கிருந்து அந்த ஆலயத்தை விட்டு வெளியில போகும் போதே அவள் அப்படிப்பட்ட நிலைமையில புறப்பட்டு போனா. வீட்டுக்கு போனா முதல்ல சாப்பிட்டா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டா. இல்ல, என்ன தெரிகிறது என்றால், அவளுடைய ஜெபம், அந்த ஜெபத்திலே அவளுக்கு கர்த்தர் பேரில் இருந்த விசுவாசம், அதுதான் அவளுக்குள் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்தது. மாற்றத்தை மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு பிள்ளையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தார். ஆமென். அப்ப பிள்ளை கர்த்தர் கொடுக்கணும்னா ரெண்டாவது உங்களுடைய ஜெபம் அவசியம். முதலாவது உங்களுடைய வாழ்க்கை, இரண்டாவது உங்களுடைய ஜெபம். உங்களுடைய ஜெபம், அந்த ஜெபத்தின் மேல் உங்களுக்கு ஆழமான விசுவாசம் இருக்கணும். இவ சும்மா ஜெபிச்சிருந்தாலும் இவ துக்கமுகமா இருந்திருப்பா, ஜெபிச்சு திரும்பி அழுதுட்டு இருந்திருப்பா. ஆனா இவ ஜெபிச்ச பிறகு அவளுக்கு துக்கமுகமே போயிடுச்சு, சாப்பிட முடியாம இருந்த அவளுக்கு சாப்பிட முடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த காரணம் என்ன? அந்த ஜெபத்தின் மேல் அவளுக்கு ஆழமான விசுவாசம் இருந்துச்சு. நான் கர்த்தரிடத்துல ஜெபிச்சிட்டேன், என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கண்டிப்பாக நான் கேட்டது போலவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுக்க போகிறார், அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு என்று நான் கொடுக்க போகிறேன், இப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் அவளுக்குள் முழுவதுமாய் வந்து விட்டது. கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. சந்தேகம் இருந்தா கண்ணீர் அவளுக்கு வந்திருக்கும், சந்தேகம் இருந்தா அவளுக்கு சோகமா இருந்திருப்பா, சந்தேகம் இருந்தா அந்த துக்கத்தோடு மறுபடியும் சாப்பிடாம இருந்திருப்பா. சந்தேகமே இல்லை, தன் ஜெபத்தை குறித்து அவளுக்கு சந்தேகமே இல்லை. அப்ப ரெண்டாவது உங்க வாழ்க்கையில சொல்றேன், ஆத்துமாக்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தில் உங்களுக்கு சரியான ஆழமான விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஆமென். பலருடைய காரியத்தை பார்க்கும்போது இது ரொம்ப இதாக இருக்கும். சில போதகர்கள் இடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஆத்துமாக்களே வரல அப்படிவாங்க. என்ன ஐயோ அந்த ஜனங்களோட ரொம்ப கடினமான இருதயம் பாருங்க பாஸ்டர், அந்த ஜனங்க கடினமான இருந்த திருந்தவே மாட்டாங்க, கடினமான ஆட்கள், அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் பாங்க. தப்பு, நான் சொல்றேன், அங்க ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். நீங்களே அந்த ஆத்துமாக்கள் கடினமான ஆட்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் எப்படி உங்களை கொண்டு அந்த ஆத்துமா ரட்சிப்பாரு? உங்களுக்கே நம்பிக்கை இல்லையே. நீங்களே டிக்ளேர் பண்ணிட்டீங்க ரட்சிக்கப்பட மாட்டான், டிக்ளேர் பண்ணிட்டீங்க ஆத்மா ரட்சிக்கப்படாத, நீங்களே டிக்ளேர் பண்ணிட்ட பிறகு எப்படி அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட முடியும்? அப்போ நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிற காரியத்தை குறித்து தெளிவான விசுவாசம் இருக்கணும். யாரா இருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக ரட்சிப்பார். அல்லேலூயா, கண்டிப்பா ரட்சிப்பார் யாரா இருந்தாலும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்தால் கண்டிப்பா சொல்றேன், உங்கள் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் வருவார்கள். ஹலேலூயா, கண்டிப்பா வருவாங்க. நீங்க எந்த வசதி, எந்த தாளந்து, எந்த திறமை, எந்த விசேஷமான காரியம் இல்லைனாலும் சரி, ஜெபிக்கிற நபராக இருந்தால் உங்கள் மூலமாய் கர்த்தர் ஆத்துமாக்களை பிறப்பிக்க பண்ணுவார். ஆமேன். வில்லியம் கேரி என்று சொல்லி ஒரு அருமையான தேவ மனுஷன் இந்திய தேசத்தில் வந்து, குறிப்பாய் வட மாநிலங்கள் பெங்கால் போன்ற இடத்துல எல்லாம் இருந்து அவர் அதிகமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து பல ஆயிரங்களான ஜனங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். அவர் இந்திய அரசாங்கம் கனப்படுத்தி அவருடைய போட்டோவோடு ஒரு ஸ்டாம்ப் கூட வெளியிட்டாங்க. இந்திய அரசாங்கம் அவர் கனப்படுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவருடைய பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு நபரான அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் அதுதான். செருப்பு தைக்கிறது அவருடைய தொழிலாக இருந்தது. ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஒரு வசதி இல்லாத குடும்பம், அவருடைய பெற்றோருடைய படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க பெற்றோர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த வேலை என்னன்னா செருப்பு தைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க அப்பா செருப்பு தைக்கிறவர், அதனால செருப்பு தைக்க சொல்லிக் கொடுத்து ஒரு மரத்தடியில் போய் உட்கார வச்சுட்டாங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து நீ செருப்பு தைச்சிட்டு விட்டுட்டாங்க. சின்ன பையனா இருக்கும் பொழுதே அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார், ஜனங்க கிழிந்து போன செருப்பை கொண்டு வரும்பொழுது தைத்து கொண்டு தைத்து கொடுத்து காசு வாங்கி பிழைச்சிட்டு இருந்தார். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய உள்ளத்திலே ஆழமான ஆத்தும பாரம், எப்படியாயிலும் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அங்கே ஒரு மிஷினரி சவால் செய்தி கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு மிஷினரிக்கான ஒரு சவாலான செய்தி கொடுக்கப்பட்டு தேச உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களை குறித்து விவரித்து பேசினாங்க. எந்தெந்த தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த தேசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி அந்த நாட்களில் அந்த காரியங்களை விவரித்து சொல்லிட்டு வரும் பொழுது இந்தியாவை குறித்து அந்த மிஷினரி பேச ஆரம்பித்தார். அந்த செய்தியில் இந்தியாவை குறித்து பேசுறாங்க. பேசும்பொழுது சொன்னாங்க, உலகத்திலேயே மிகவும் இருண்ட ஒரு தேசம் உண்டானால் அது இந்திய தேசம். விக்கிரக ஆராதனையில் நிறைந்த ஒரு தேசம், பாவத்திலும் பாரம்பரியத்திலும் மந்திரவாதத்திலும் மற்றும் மூட பழக்க வழக்கங்களிலும் நிறைந்த ஒரு தேசம். மூட பழக்க வழக்கம், பயங்கரமான மூட பழக்க வழக்கம். அந்த நாட்களில் வில்லியம் கேரி இந்த நாட்களில் இந்தியாவில் செஞ்ச மிகப்பெரிய புரட்சி என்ன தெரியுமா? கணவன் மரித்தால் மனைவி அந்த சேர்த்து அந்த எரிய அக்கனில தள்ளிடுவாங்க, மனைவி சாகடிக்கும். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு காரியம் இந்தியாவில் இருந்தது. அப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட காரியங்களிலே அவர் மிகப்பெரிய புரட்சி செய்து அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாத்தினார் வில்லியம் கேரி. அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்கு விவரிக்கப்பட்டது. இந்தியா ஒரு மூட பழக்க வழக்கம் உள்ள தேசம், விக்கிரக ஆராதனையின் தேசம், மிகவும் மந்திரவாதங்களும் பயங்கரமான ஜனங்கள் உள்ள தேசம் என்று சொன்ன உடனே அவர் இருதயம் இந்தியாவுக்காக ஏக ஆரம்பித்தது. இந்தியாவுக்கு யார் ஊழியத்துக்கு போறீங்க ஆயத்தம் கேட்ட உடனே செருப்பு தைக்கிறதான இந்த சின்ன பையன் கையை தூக்கி காட்டினான், நான் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போறதுக்கு ரெடி, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலே நான் போறதுக்கு ரெடி. அப்ப சின்ன பையன் தான் சரி என்ன ஒரு ஜபம் பண்ணி அனுப்பிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்தில் அந்த பாரம் போவே இல்லை. ஒரு வேர்ல்டு மேப் ஒன்று வாங்கினார். வாங்கி அவர் மரத்தடியில் உட்கார்ந்திருக்கிற அந்த மரத்தில் அதை ஒட்டினார். ஒட்டி அதில் இந்திய தேசத்திற்கு நேராக நல்ல அதை மார்க் பண்ணி வைத்தார். அவர் செருப்பி தைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய இருதயம் அந்த குறிக்கப்பட்ட இந்திய தேசத்திற்கு நேராக பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே இந்திய தேசத்தை ரட்சியும், இந்திய தேசத்துக்கு என்னை கொண்டு போகும், இந்திய தேசத்துக்கு என்னை அழைத்து செல்லும், இந்திய தேசத்தில் நான் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். அவர் ஜெபித்தார், இந்த இருண்ட கண்டத்திற்குள் என்னை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி போராடினார், ஜெபித்தார். ஆனா இவர் யாரு? செருப்பு தைக்கிறதான ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறவர். அதன் பிறகு நாட்கள் வர ஆரம்பித்தது. கர்த்தர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். ஒரு நாள் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய பாரத்தையும் ஆத்தும பாரத்தையும் பார்த்து மிஷினரி சங்கம் இந்தியாவுக்கு அனுப்பியது. அவர் வந்தபொழுதும் சில இடத்துல பார்க்கும்பொழுது, அப்போ அந்த நாட்கள் வெள்ளையர்கள் ஆட்சி இருந்த காலம், அப்ப சிலர் அவர் பேசுறதை பார்த்து சிலர் கேட்பாங்களாம், ஏய் செருப்பு கடைக்காரன் வாங்கலாம். ஆனா இவர் சொல்லுவார், நான் செருப்பு கடைக்காரன் கிடையாது, கிழிஞ்சு போன செருப்பு தைச்சிட்டு இருந்தவன் அப்படின்னு வாரான். என்ன செருப்பு கடைக்காரன் கூட சொல்லாதீங்க, நான் கிழிஞ்சு போன செருப்பு தான் தைச்சிட்டு இருந்தேன், என்னுடைய பின்னணி அதுதான் அப்படின்னு வார. அப்படி வந்து இந்திய தேசத்துல வந்து, உண்மையிலே சொல்றேன், நம்பவே முடியாத காரியம், 40 இந்திய மொழிகளை அவர் கற்றுக்கொண்டார். வேதாகமத்தில் 40 இந்திய மொழிகளில் அவர் மொழிபெயர்த்தார். ஒரு மனுஷன் 40 லாங்குவேஜில் ஸ்காலராக இருந்தார். எழுத படிக்க பேச எல்லாம் தெரிஞ்சிருந்தார். 40 மொழிகளில் இந்திய வேதாகமத்தை இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தார். அதில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பெங்காலி. பெங்காலியில் ஆரம்பித்து ஒவ்வொரு மொழி, தமிழ் வேதாகமத்திலும் பெரும்பகுதி அவர் மொழிபெயர்த்தார். இப்படி பல மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்த்த ஒரு சிறந்த தேவனுடைய மனுஷன். கர்த்தர் அதுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். வெள்ளைக்காரர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்ல நகரும் பொழுதும் இவர் தான் அபிஷியல் டிரான்ஸ்லேட்டரை வச்சிருந்தாங்க. இப்போ பெங்காலுக்கு போனாக்க பெங்காலி பேசுறதுக்கு இவர் தான் டிரான்ஸ்லேட்டரை வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த வெள்ளைக்காரங்க நடந்து கொள்ளும் பொழுது தமிழ் பேசுறதுக்கு இவர் தான் டிரான்ஸ்லேட்டரை வச்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இவர் தான் அபிஷியல் டிரான்ஸ்லேட்டராக ஆங்கிலேய கவர்மெண்ட் வச்சிருந்தது. அப்படிப்பட்ட விதத்தில் கனப்படுத்தப்பட்டு வாழ்க்கை முழுவதும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கடைசியில் கவர்மெண்டே அவருக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிச்சு அவருக்கு. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஹானர் பாருங்க. ரீசன் என்ன தெரியுமா? ஜெபம், ஜெபம், ஜெபம். தேசத்தை ரட்சியும் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை வைத்து கர்த்தர் ஒரு செருப்பு தைத்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அவ்வளவு பெரிய மனிதனாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப ஜெபித்தால் கர்த்தர் ஆத்துமாக்களை கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவது நம்முடைய ஜெபம். மூன்றாவது ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 25 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். 25 அதிகாரம் 20 வசனம்.
ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது,
நாற்பது
வயதாய் இருந்தான், இவள் பதாம் ஆறாம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்தவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள்.
21 வசனத்தை வாசிக்கலாம்.
மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தார்.
சரி, இந்த ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் திருமணம் நடக்கும் பொழுது ஈசாக்கினுடைய வயது 40. இவனுக்கு அந்த குழந்தை பிறக்கும் பொழுது, ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க, அந்த குழந்தைகள் பிறக்கும் போது வயசு என்னன்றது பாருங்க. 26 வசனத்தை வாசிங்க.
பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள்.
இவர்களை அவள் பெற்ற போது
ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான்.
40 வயசுல ஈசாக்கு கல்யாணம் ஆச்சு. 60 வயசா இருக்கும் பொழுது அவனுடைய மனைவிக்கு பிள்ளைகள் ரெண்டு பேர் பிறந்தாங்க. ஏசா யாக்கோபு பிறக்கும் போது ஈசாக்கு வயசு 60. அதுல ஒரு வருஷம் கழிச்சிருவோம், கழிச்சுட்டா 19 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாங்க. ஈசாக்கும் ரெபேக்காளும் திருமணம் ஆகி 19 வருடம் குழந்தை இல்லாமல் வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த ரெபேக்காளுக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறான். இல்ல பாருங்க, ஒன்னொன்னு வேற வேற. அண்ணாள் தனக்காக தானே ஜெபிச்சா, எனக்கு ஒரு பிள்ளை தாரும் அவளை ஜெபிச்சா. ஆனா இங்க ரெபேக்காள் இவ போய் ஜெபிக்கல, இவளுக்காக இவள் கணவனாகி ஈசாக்கு ஜெபிக்கிறான். 21 வசனம் தான் சொல்லுது. 21 மட்டும் திரும்பி படிப்போம்.
மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார்.
அப்ப பார்க்கும்போது தன் மனைவிக்காக இவன் ஜெபிக்கிறான். இவன் ஜெபத்தை கேட்டு அவனுடைய மனைவியை கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும் பண்ணி இரண்டு பிள்ளைகளை பெறும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப மூணாவது, எப்படி நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறப்பார்கள்? ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபிப்பதன் மூலமாக பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆமென். ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் பிறப்பாங்க. இப்ப ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளுக்கு ஜெபிச்சான். ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க. அந்த பிள்ளைகளை வேதம் யார் பிள்ளைகள் சொல்லுது? ரெபேக்காளின் பிள்ளைகள் சொல்லுது, ஈசாக்கின் பிள்ளைகள் சொல்லுதா? ஈசாக்கின் பிள்ளைகள் தான் வேதம் சொல்லுது. இல்ல, ஈசாக்கு ஜெபிச்சான், பெற்றது என்னமோ ரெபேக்காள் தான் பெற்றான். ரெபேக்காள் பெற்றாலும் என்ன சொல்றாங்க, இது ஈசாக்கு, ஈசாக்கின் பிள்ளைகள். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான சரித்திரத்தை வரும் இல்லையா, ஜீனாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறு பார்க்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபை பெற்றான தான் வரும். அப்போ ஈசாக்கு ஜெபித்தான், அவன் மனைவியாகிய ரெபேக்காளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தது, ஆனால் ஈசாக்கின் பெயர் சொல்லப்பட்டது. அப்போ நீங்க ஜெபிக்கும் பொழுது நான் சொல்றேன், யாரோ ஒருத்தருக்காக ஜெபித்தால், யாரோ ஒருவர் ஊழியத்தை கர்த்தர் மிகுதியான பலனை கொடுப்பார், ஆனால் அந்த கணக்கு யார் பேர்ல வரும்னா உங்க பேர்ல வரும். ஆமென். ஈசாக்கு பேர்ல தான் வரும், ஜெபிச்சவன் பேர்ல தான் கணக்கு வந்துச்சு. ஈசாக்கு ஜெபிச்சான், ரெபேக்காள் பிள்ளைகளை பெற்றாள், ஆனா பேரோ ஈசாக்குக்கு தான் வந்துச்சு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நடத்த பயன்படுத்துவார். நீங்க ஜெபிக்கலாம், இந்த ஊழியரை பயன்படுத்தும், இந்த ஊழியரை பயன்படுத்தும், எங்கள் சபையில ஊழியத்தை பயன்படுத்தும், இதை செய்யும், இதில் பயன்படுத்தும். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அநேகரை எடுத்து பயன்படுத்துவார். ஊழியம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தரவை கனம் பண்ணுவார், உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார், அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார், அவர்களுக்கு இரட்டத்தனையான பிள்ளைகள் பிறக்கும்படி செய்கிறார், அநேக ஆத்துமாக்கள் அவங்களுடைய கூட்டத்தில் ரட்சிக்கும்படி செய்கிறார். கர்த்தரோ உங்கள் கணக்கில் அதை எழுதி கொள்ளுகிறார். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்னைக்கு சொல்றேன், மற்றவங்களுக்காக நம்ம செய்கிற ஜெபம் மிகப்பெரிய ஒரு பலனை உண்டு பண்ணும். படிக்க வேண்டாம், யாத்திராகும் 17 எட்டாவது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அமலேக்கியர்களுக்கு நடுவிலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்ப அந்த யுத்தம் நடக்கும் பொழுது யோசுவா பட்டயத்தோடு போய் அவன் யுத்தம் செய்கிறான். மோசே தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கோலை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறான். மோசேயின் கோல் உயர்த்தப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அவன் கரம் தாழ்ந்து வரும் பொழுது அமலேக்கு மேற்கொண்டான். அப்ப ஜெபம் ஊழியத்தில் வெற்றி தோல்வியை ஜெபம் தான் நிர்ணயிக்கிறது. அப்ப மோசேயின் ஜெபம் தான் யோசுவாவை பயன்படுத்துச்சு. உங்கள் ஜெபம் ஊழியர்களை பயன்படுத்தும். ஆமென். உங்கள் ஜெபம் மற்றவர்களை பயன்படுத்தும். அப்போ தேவ பிள்ளைகள், நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்க சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு நிலைமை இல்லாம இருக்கலாம், மத்தவங்களுக்கு போய் நீங்க கைப்பிரதி கொடுக்காம இருக்கலாம், மத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாம இருக்கலாம், சொல்றவங்களுக்காக அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, அதை செய்யுங்க. நீங்க போய் தெருவில் உங்களுக்கு கைப்பிரதி கொடுக்கிறது உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? பரவாயில்ல, விட்டுருங்க. அட்லீஸ்ட் கொடுக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்குதா? பரவாயில்ல, விட்டுருங்க. சொல்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதை செய்யலாம். வீட்டுக்குள் உட்கார்ந்து அதை செய்யலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகை, பிள்ளை பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகை இருக்கிறது இல்லையா? எத்தனையோ வகை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒன்று, முதலாவது நம்ம பார்த்தது போல இந்த லேயாளுடைய வாழ்க்கை போல, வாழ்க்கையை சரியாய் வைத்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் மனந்திருப்பதற்கு ஏதுவாய் இருக்கலாம். அல்லது இரண்டாவது நம்ம பார்த்த அண்ணாலை போல, நம்முடைய ஜபத்தின் மூலமாக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம். அல்லது மற்றவர்களுக்கு நம்ம ஜெபித்து, நம்முடைய ஜெபம், நம்முடைய விசுவாசம், அது மூணாவது, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிப்பதன் மூலமாக ஆத்துமாக்களை பிறப்பிக்க செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது சொல்றேன், கர்த்தர் உங்கள் கணக்கில் அவைகளை எல்லாம் எழுதுவார். உங்களுக்கு பெரிய தாளம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, திறமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஜெபிக்கிற காரியம், மற்றவங்களுக்காய் பரிந்து பேசி, மற்ற ஊழியர்களுக்காய், சபைக்காய், மற்ற காரியங்களுக்காய், ஊழியம் செய்கிற மற்ற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருந்தால் போதும், உங்கள் கணக்கில் அநேக பிள்ளைகள் பிறக்கும். ஆமேன். டிஎல் மூடி ஒரு சிறந்த எழுப்புதல் மனுஷனாக இருந்தார். கர்த்தரவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். ரெஸ்ட் இல்லாமல் ஊழிய செஞ்சார். ஒரு நாட்களில் 4 5 பிரசங்கம் கூட செஞ்சுட்டு இருந்தார். அப்படி இருக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே களைச்சு வேர்ன் அவுட் ஆயிட்டார். அதுக்கு மேல முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப சோர்ந்து போனார். அப்போ சில நாட்கள் அவர் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சார். மைண்ட் ஃபுல்லா அப்படியே ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு இருக்குது. சில நாட்கள் அமைதியா ரெஸ்ட் எடுத்தாதான் நம்ம திருப்பி நம்ம ஜெபிச்சு நம்ம மைண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும் என்று சொல்லி அவர் என்ன செய்தார், அவர் அந்த இடத்துல, அவருடைய இருக்கிற தேசத்தில் இருந்தால் அவர் யாருக்கு, எல்லாருக்கும் தெரியும், ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க ஜனங்க. அப்ப அவர் ஊழியமே செய்யாத அவரை அறியாத ஜனங்கள் இருக்கிற ஏதாவது இடத்துக்கு போகலாம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி, அவர் ஊழியத்திற்கு போகாத ஒரு சிறிய தீவை தெரிந்து கொண்டு அந்த தீவுக்கு போயிட்டார். அந்த இடத்துக்கு அவர் போனதே கிடையாது, அங்கே அவர் ஊழிய செஞ்சதே கிடையாது, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இவர் யாருனே தெரியாது. அப்படி இருந்ததுனாலே இந்த டிஎல் மோடி அங்கே போனால் தன்னை யாருமே கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி போய் தங்கிட்டார். ரோட்டில் ஃப்ரீயாக நடக்கிறார், யாருக்குமே இவர் யாருன்னு தெரியல. ரோட்டில் நடக்கிறார்னா யாரோ மனுஷன் நடந்து போறான்னு யாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. டிஎல் மோடின்றது நிறைய பேருக்கு தெரியும், ஒருத்தர் இருக்குதான்னு தெரியும், ஆனால் ரோட்டில் நடந்து போகிற இவர் தான் டிஎல் மோடி, அந்த தீவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த நாட்களில் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக ஃப்ரீயாக இருந்தார், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இடையில வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே சபைக்கு போகாமல் இருக்க முடியாது. உடனே என்ன செய்தார், அப்படி நடந்து போனார். ஒரு சபை ஒன்று, சின்ன சபை ஒன்று இருந்தது. உடனே அங்கே போய் ஆராதனையில் போய் கலந்து கொள்ளலாம், இப்போ இவர் பிரசங்கமே பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக கூட நினைச்சார். நேராக வந்தார் அந்த ஆலயத்தில், பின்னால் போய் பெஞ்சில், லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துட்டார். உட்கார்ந்து கொண்டு இந்த ஆராதனை அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ண உட்கார்ந்து இருந்தார். இந்த போதகர் பிரைசிங் நடத்திட்டே இருந்தார். நடத்திருக்கும் போதகர்கள் தெரியும், ஒருத்தர் புதுசாக வந்தாக்க கண்டிப்பாக தெரிஞ்சிடும். உடனே பார்க்குற யார் அது, ஒரு மனுஷன் புதுசாக வந்திருக்கிறாரேன்னு ஒத்து பார்த்தார். பார்க்கும்போது இவருக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கிறமே, எங்கேயோ பார்த்த மாதிரி. ஆனால் உண்மையில் டிஎல் மோடி அந்த ஊருக்கு வந்தது, கிராம தீவுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கிறமே, எங்கேயோ பார்த்துருக்கிறேன் இவரோட மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு. யோசிச்சு யோசிச்சு பார்த்தார், இவர் ஏதோ ஒரு ஃபோட்டோவில் பார்த்துருக்குறோம். டிஎல் மோடியோடைய போட்டோவும் இது இவரோட முகம் ஒரே மாதிரி இருக்குதே, ஒருவேளை டிஎல் மோடியாக இருக்குமோ? அவர் நீங்க வந்தாக்க சாதனம் வரமாட்டாரு, பெரிய கூட்டத்தோட தான், கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி தானே வருவாங்க, இவர் இப்படி வரமாட்டாரு, நம்ம சபைக்கு போய் டிஎல் மோடி வருவாரா சந்தேகம். ஆனால் அச்சு அசல் அந்த முகத்தை பார்த்தால் டிஎல் மோடிக்கு அப்படி ரிசம்பிள் ஆகிறத யோசிச்சார். அவருக்கு சந்தேகம், ஆராதனை நடத்தவே முடியல, ஒரே குழப்பமாகி போச்சு இவருக்கு. நேரம் அவர்கிட்ட கிட்ட போனார், நீங்க டிஎல் மோடி தானு கேட்டார். இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, அடப்பாவே நம்ம இவருக்கு தெரியாதுன்னு நினைச்சு நம்ம வந்திருக்கிறோம், யாருன்னு தெரியாமல் இருக்கு, நம்ம ஜிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இவர் எப்படியோ கண்டுபிடிச்சாரே இந்த மனுஷன் சொல்லிட்டு இப்ப மறுதளிக்க முடியாது, பொய் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா நான் டிஎல் மோடி தான் அப்படின்னாரு. ஐயா வாங்கன்னு பிடிச்சி மடபனு கூட்டிட்டு போனார், கூட்டிட்டு போய் முன்னால சேர்ல உட்கார வச்சுட்டார். ஐயோ நீங்க எங்க சபைக்கு, அதுவும் இந்த தீவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உலக பிரசித்தி பெற்ற எழுப்புதல் மனுஷன், இங்கே அதுவும் எங்க சபைக்கு இந்த சின்ன இடத்துக்கு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே. அவருக்கு நில கொள்ளல, ஒண்ணுமே புரியல, அவர்கிட்ட ஒண்ணுமே பேசல, அவர் பாட்டுக்கு வர்ஷிப் நடத்திட்டு ஒன்றும் கேட்கவே இல்லை. இப்ப டிஎல் மோடி பிரசங்கம் பண்ணுவாருன்ட்டார். அவருக்கு தாங்க முடியல சந்தோஷம், டிஎல் மோடிக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு ப்ரிப்பரேஷனோடையும் வரல, ஏன்னா அவர் உட்காந்து பின்னால் அப்படியே உட்காந்து ஓடி இல்லைன்னு பார்த்தார். ஆனா இப்படி முன்னால நிக்க வச்சு பிரசங்கம் பண்ணுவார் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, வேற வழி இல்லாம ஏற்கனவே பண்ண பழைய பிரசங்கம் ஞாபகத்தில் இருந்துச்சு, எடுத்த ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டார். ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்கல, சாதாரணமாக வழக்கம் போல ஒரு ஆராதனமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் டிஎல் மோடி போகிற இடத்துலாம் பெரிய பெரிய அற்புதங்கள் நிறைய நடக்கும், நிறைய அற்புதம் ஐ மீன் ஆத்தும ரட்சிப்பு திரளாய் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒன்றுமே சாதாரணமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த போதகருக்கு தாங்க முடியல, ஐயோ டிஎல் மோடி இருக்கிறார், இவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, விடக்கூடாது. உடனே அவரை கேட்காமலே ஒரு அனௌன்ஸ் பண்ணார், இன்னைக்கு மாலை ஆராதனையிலும் டிஎல் மோடி பிரசங்கிப்பார், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்காமலே கொடுத்துட்டார். இவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல, மறுதளிக்கு மறுக்கவும் முடியல, வேற வழி இல்லாமல் போயிட்டார். வேற வழி இல்லாமல் சாயங்கால சர்வீஸுக்கு இப்போ பேச வேண்டி இருக்கிறது, அந்த நேரத்தில் குறுகி அந்த நேரத்தில் பெரிய ப்ரிப்பேர் பண்ணவும் டைம் இல்லை. சாயங்கால சர்வீஸுக்கு வந்தார். அதுக்குள்ள அந்த செய்தி பரவி டிஎல் மோடி இங்கே வந்திருக்கிற அந்த செய்திக்காக கிளம்பி பெரும் கூட்டம் ஜனங்கள் கூடி வந்துட்டாங்க, பெரிய கூட்டம். சாயங்காலத்தில் பார்த்தா டிஎல் மோடி எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இவரோடு பெருசாக ப்ரிப்பேர் பண்ணலை, எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் தேவ வல்லமை இறங்கி வர ஆரம்பித்தது. ஜனங்கள் பாவ உணர்வடைந்து கதறி கதறி அழ ஆரம்பித்தாங்க, அழுது ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இடத்துல வெடிச்சது. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே டிஎல் மோடிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன வல்லமையாய் கத்திருக்கிறீன்னு சந்தோஷமா இருந்தார். அப்ப அந்த நேரத்தில் கூட்டம் முடிச்சோடனே தனியா ஜெபிக்க ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வாலிப பொண்ணு அவர்கிட்ட வந்தது, வந்து ஐயா எனக்கு ஒரு சகோதரி ஒருத்தி இருக்கிறா, ஒரு அக்கா இருக்கிறா, அவள் ஆராதனைக்கு வர முடியாது, காரணம் அவள் ரெண்டு காலம் முடமானவள், ரெண்டு காலம் மூலம் அவளுக்கு நிக்க கூட முடியாது, தவழ்ந்துட்டு தான் இருக்கணும், அவள் ஆராதனைக்கெல்லாம் வர முடியாது, நான் தான் ஆராதனைக்கு வருவேன், நான் ஆராதனைக்கு வந்து ஆராதனையில் கொடுக்கப்பட்ட செய்தி மற்ற காரியங்களை கேட்டுட்டு போய் நான் அவளுக்கு சொல்லுவேன், அதை கேட்டுட்டு அவ ரொம்ப சந்தோஷமா அந்த செய்தி கேட்பா, நான் கொடுக்க நான் கேட்டுட்டு போய் சொல்றத அவள் சந்தோஷமா கேட்பா, கேட்டுட்டு அவ ஜெபிப்பா, அவள் அப்படியே தான் இருக்கிறா. இன்னைக்கு காலையில கூட நான் ஆராதனையில வந்து உங்களை பார்த்துட்டு போய் சொன்னேன், சொன்ன பிறகு அவர் ரொம்ப சந்தோஷம், ஐயோ டிஎன் மூடி வந்திருக்கிறார், ரொம்ப சந்தோஷப்பட்டா, ஐயோ நான் அவரை பார்க்கணுமே நம்ம ஆசைப்பட்டா, ஆனால் அவளால் நடந்து வர முடியாது, வந்து உங்களை பார்க்க முடியாது. அதில் தயவு செய்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு சின்ன குடிசை தான், எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, ரெண்டு காலம் முடமானவோ அவள் வர முடியாது, நீங்கள் வந்து அவளை பார்த்து ஒரு சின்ன ஜபம் பண்ணணும், அவள் உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்கிறான்னு கேட்டான். உடனே டிஎன் மூடி பாவ இந்த பொண்ணு இப்படி கேட்குதுன்னு சொல்லி நேர புறப்பட்டு அந்த பிள்ளைய பின்னாடியே போனார். போனால் பார்த்தால் ஒரு சின்ன ஓலை குடிசை, அந்த ஓலை குடிசையில் சின்ன ஒரு விளக்கு எரிஞ்சு கொண்டிருக்கிறது, பரிதாபமான குடிசை. அப்ப அந்த உள்ளே காலை வைக்கிறார், தேவ பிரசன்னம் அந்த ஓலை குடிசைகள் அப்படியே நிரம்பி இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருந்தது. உள்ள எட்டி பார்க்கிறாரு, அந்த ரெண்டு காலம் முழங்கால் முடங்காலம் முடமான அந்த வாலிப பெண்ணு கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அழுது கொண்டே அவ ஜெபிக்கிறா, என்ன ஜெபிக்கிறா தெரியும், ஆண்டவரே டிஎல் மூடியை பயன்படுத்தும், ஆண்டவரே டிஎல் மூடியை பயன்படுத்தும், ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் டிஎல் மூடியை பயன்படுத்தும். அவள் அழுது கொண்டிருந்தாள், கண்ணீர் வடிய, ஆண்டவரே டிஎல் மூடியை பயன்படுத்தும். அப்பதான் டிஎல் மூடிக்கு புரிஞ்சது, இந்த டிஎல் மூடி காலையில பிரசங்கம் பண்ணும்போது ஒன்று நடக்கல, ஆனால் இந்த டிஎல் மூடி இந்த சாயங்காலம் பிரசங்கம் பண்ணும்போது இத்தனை காலை நடந்ததுக்கு காரணம் நான் அல்ல, ரெண்டு காலம் முடமானதான இந்த வாலிப பெண், இவளுடைய கண்ணீரின் ஜெபம்தான் இந்த மாலை நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தியது. அப்ப அந்த பெண்ணிடத்தில் அவன் பேசும்போது அவன் சொன்னான், உங்களை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் என்ன ஜெபிக்கிறேன் தெரியுமா, ஆண்டவரே இந்த டிஎல் மூடி மிகப்பெரிய பிரசங்கியார், இந்த சின்ன தீவுக்கெல்லாம் ஊழியத்துக்கு அவர் யாரும் கூப்பிட மாட்டாங்க, கூப்பிட்டு அவரை வச்சு கூட்டம் நடத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் பெரியவர், இவருக்கு யாரும் வச்சு கூட்டம் நடத்த மாட்டாங்க, ஆனாலும் ஆண்டவரே நீ எப்படியாகிலும் டிஎல் மூடி எங்க தீவுக்கு நீ கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா நான் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், உங்களை என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தான் உங்களை எங்க தீவுக்கு கொண்டு வந்து, என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தான் உங்களை எங்க சபையில் கொண்டு வந்து நீங்க பேச வச்சார். அதை டிஎல் மூடி ஒத்துக்கொண்டார், ஆமா உன் ஜெபம் தான் நம்ம இங்க என்னை கொண்டு வந்து பயன்படுத்துறது. அப்ப யோசிச்சு பாருங்க, எங்கேயோ போயிருக்க வேண்டிய டிஎல் மூடி, இந்த முழங்கால் முடமானதான கால் முடமான இந்த பெண்ணுடைய ஜெபம் அவரை இந்த தீவுக்கு கொண்டு வந்தது, அந்த தீவிர ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு அந்த பிள்ளையின் ஜெபம் காரணமாயிருந்தது. ஆமேன். ரெண்டு கால் முடமான ஒரு வாலிப பெண்ணால் ஒரு தீவிலே எழுப்புதலை கொண்டு வர முடிந்ததென்றால் நம்மளால கண்டிப்பா முடியும். ஆமேன். நம்முடைய ஜெபம், மற்றவர்களுக்காக நீங்க செய்யற ஜெபம் கண்டிப்பாய் ஆத்துமாக்களை பிறப்பிக்கும், கர்த்தர் அதை உங்கள் கணக்கில் எழுதுவார். ஆமேன். ஜெபியுங்கள், எல்லாரும் எழுதிருக்கலாம். ஸ்தோத்திரம், க்ளோரி டு ஜீசஸ். கர்த்தாமே, இன்றைக்கு இந்த காலை நேரத்திலும் ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். ராகேல் தன் கணவனாகி யாக்கோபை பார்த்து கேட்கிறாள், எனக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன், எனக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன், பிள்ளை இல்லாமல் வாழ்வதை விட நான் சாவது மேல், அதுதான் அவருடைய வேதனை, பிள்ளை இல்லாமல் வாழ்வதை விட, பிள்ளை பிறக்காமல் இந்த உலகத்தில் நான் வாழ்வதை விட செத்து போவது நலம். தேவ பிள்ளையே, இந்த வாஞ்சை ஆவிக்குரிய பிரகாரமாய் உங்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். இந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு நேரா ஏறெடுக்கப்பட வேண்டிய விண்ணப்பம் அது, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன், கர்த்தருக்கு நேரா ஏறெடுக்கப்பட வேண்டிய விண்ணப்பம் அது. தேவ பிள்ளையே, ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்கள், அவர்களை எப்படி ஆகிலும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள் நாம் கொண்டு வர வேண்டும், புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் நமக்கு நோக்கம். புறஜாதி ஜனங்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பிள்ளை பிறப்பதற்கு மருத்துவம் பல வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆத்துமாக்களை பிறப்பிப்பதற்கும் கர்த்தர் பல வழிகளை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் மூன்று வழிகளை காண்பிக்கிறார். உங்களுக்கு கண்டிப்பாய் பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும், உங்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். யாக்கோபு 7 வருஷம் பாடுபட்டு அந்த ரெபேக்காளை தெரிந்து கொண்டான், அதனாலே அந்த ரெபேக்காள் கேட்கிறாள், எனக்கு பிள்ளை கூட இல்லாவிட்டால் சாகிறேன். ஏசு கிறிஸ்து யாக்கோபை பார்க்கிலும் அதிகமாய் பாடுபட்டார். அவர் பாடுபட்டு தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு 7 வருஷ உழைப்பினால் அந்த ராகேலை சம்பாதித்தான். ஏசு கிறிஸ்துவோ தம்முடைய சுய ரத்தத்தினால் உங்களை சம்பாதித்தார். தம்முடைய சுய ரத்தத்தினால் அவர் உங்களை சம்பாதித்திருக்கிறார். தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்று வேதம் சொல்லுகிறது. சபையை உங்களை கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்தார். அவருக்கு நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் அவருக்கு கண்டிப்பாய் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் பட்ட பாடு விருதாவாயிருக்கும். அவ்வளவு பாடுபட்ட கிறிஸ்துவுக்கு அது வீணாய் போயிரு. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதா இருக்க வேண்டும். பிள்ளைகளை பெற வேண்டும். முதலாவது ராகேலுக்கு ஏன் அந்த விண்ணப்பம் வந்தது? தன் சகோதரி லேயாள் அநேக பிள்ளைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறாள். 6 பிள்ளைகளை வரிசையாய் அவள் பெற்றுக் கொண்டிருக்கிறாள். ஏன்? அவளுடைய ஆவிக்குரிய நிலைமை லேயாளுக்கு அப்படி இருந்தது. உங்கள் ஆவிக்குரிய நிலை நல்லபடியாக இருக்கும் என்றால் வரிசையாய் உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும். வரிசையாய் உங்களுக்கு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை நீங்கள் உயர்த்துங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தரோடு நெருக்கமாய் காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் வரிசையாய் அநேக ஆத்துமாக்களை உங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பார். ராகேல் இந்த லேயாள் 4 பிள்ளைகளை பெற்ற பிறகு 5வது பிள்ளைக்காய் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். ஜெபித்து இன்னும் பிள்ளை வேண்டும் என்று கேட்டாள். உங்க வாழ்க்கையில் அப்படித்தான் தாகம் குறையக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு தாகம் குறையாமல் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நிறைய பிள்ளைகளை தருவார். 2வது அன்னாள் ஜெபிக்கிறாள், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உங்களுடைய ஊழியத்திற்கு தருவேன். அவள் ஜெபித்தது மட்டுமல்ல, அந்த ஜெபத்தை குறித்து கொஞ்சம் கூட அவளுக்கு சந்தேகம் இல்லை. தேவ பிள்ளையே, 2வது நீங்கள் உங்களுக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் தர வேண்டும் என்று நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும். 1வது உங்க வாழ்க்கை, 2வது நீங்க ஜெபிக்கணும். ஆத்துமாக்களை கேட்க வேண்டும். சங்கீதம் 2:8 சொல்லுகிறது, என்னிடத்தில் கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கேளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுப்பார். சந்தேகப்படாமல் கேளுங்கள். வில்லியம் கேரி கேட்டார், செருப்பு தைத்துக் கொண்டிருந்த அந்த மகனை மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் மாற்றி ஒரு அரசாங்கம் கனம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் கர்த்தர் அவரை உயர்த்தி பயன்படுத்தினார். அதுதான் ஜெபத்தில் உயர்ந்த ஒரு மனுஷன். ஜெபியுங்கள், கர்த்தர் தருவார். 3வது ரெபேக்காளுக்கு 19 ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்தது. 19 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்த ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. 2 பிள்ளைகள், 2 இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஏன்? அவள் புருஷனாகிய ஈசாக்கு அவளுக்காக ஜெபித்தான். தேவ பிள்ளையே, நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் மற்றவர்களை பயன்படுத்துவார். மற்றவருடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி செய்வார். உங்கள் ஜெபம் மற்றவருடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி செய்யும். ஆனால் அந்த கணக்கு உங்கள் பெயரிலே கூட்டப்படும். அது ஈசாக்கின் பிள்ளைகள் என்றுதான் சொல்லப்பட்டது. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். தேவ ஜனங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மூலமாய் ஏராளமான ஆத்துமாக்களை ரட்சிப்பார். உலகத்தில் இருக்கிற எல்லா தேவ மனுஷர்களையும் நீங்கள் இங்கே இருந்து கொண்டே அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியும். முழு உலகத்திற்கும் நீங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டே ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். உங்கள் ஜெபம் முழு உலகத்திலேயும் கிரியைகளை நடப்பிக்கும். எவ்வளவு இனிமையான ஒரு காரியம்! ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஒரு வெளிச்சமாயிருந்து சுவிசேஷத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று காத்துக்கொள்ளுங்கள். அல்லது 2வது நீங்கள் ஜெபியுங்க, உங்களுக்கு ஆத்துமாக்களை தரும்படி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். 3வது பார்க்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிங்க, கர்த்தர் அதன் மூலமாய் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஸ்தோத்திரம் அப்பா, நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஆத்துமாக்களை தார். ஆத்துமா கிடைத்தாங்க. கேளுங்க, கர்த்தரிடத்தில் ஆண்டவரே எனக்கு ஆத்துமா கிடைத்தார், ராகேல் கேட்டால் எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன், கேளுங்க எனக்கு ஆத்துமாக்களை தாரும். தேவ பிள்ளையே, நான் இப்ப உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை பிக்ஸ் பண்ணுங்க, ஒரு நாள் ஒரு மணி நேரம், வேற எதையும் கேட்காதீங்க, உங்க சொந்த தேவைக்காக ஜெபிக்காதீங்க, கேளுங்க கர்த்தரிடத்தில் எனக்கு ஆத்துமாக்களை தாரும். எங்கள் சபையில் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை ரட்சித்து கொண்டு வரும், புறஜாதி ஜனங்களை ரட்சியும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஒரு நாளைக்கு தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் உட்காருங்க, கேளுங்க ஆண்டவர் ஆத்துமாக்களை தார். வேற ஒண்ணுமே கேட்காதீங்க, ஆத்துமாக்களை தாங்கன்னு கேளு. நரகத்தின் பாதையில் போகிற ஆத்துமாக்களை எங்களுக்கு தாங்கன்னு கேளு. கர்த்தர் ரட்சிப்பார். சோத்திரம் அப்பா. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுது ஆண்டவரே சபையார் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஜெப வாஞ்சை, ஜெப ஆவி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக. தகப்பனே, இங்கிருக்கிற ஒருவராகிலும் ஆத்துமாக்களை பிறப்பிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆத்துமாக்களை பிறப்பிக்காதவர்களாய் இந்த இடத்தில் ஒருவரும் காணப்படக்கூடாதப்பா. ஒவ்வொருவரும் அநேக ஆத்துமாக்களை பிறப்பிக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றி நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபை இருக்கட்டும். இருக்கிற இடத்தில், செல்லுகிற இடத்தில், எல்லா இடத்திலேயும் ஆத்துமாக்களை உமக்கென்று ஆதாய செய்வார்களாக. தேவரீர் இந்த மூன்று காரியங்களை எங்களுக்கு முன்பாக வைத்தீங்க. இதில் எதையாகிலும் ஒன்றையோ இரண்டையோ அல்லது மூன்றையோ தெரிந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை உமக்கென்று பயனுள்ளதா இருக்கட்டும். மகிமைப்படுங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.